translation, we have just begun the performance of this fruitive activity, a sacrificial fire, without certainty of its result due to the many imperfections in our action. Our bodies have become black from the smoke, but we are factually pleased by the nectar of the lotus feet of the Personality of Godhead, Govinda, which you are distributing.
Mulibirpur. எங்களுடைய செயலில் பல குறைகள் இருப்பதால் இதன் பலனை பற்றிய நிச்சயம் இல்லாமலேயே பலன் நோக்கு கர்மமாக இந்த யாகத்தியை இப்பொழுது நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். எங்களது உடல்கள் புகையால் கருமையடைந்துள்ளன. ஆனால் தாங்கள் விநியோகிக்கும் பரமபுருஷராகிய கோவிந்தனுடைய தாமரை பாதங்களின் அமுதத்தினால் உண்மையாகவே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம்.
The sacrificial fire kindled by the sages of Naimesha Aranya was certainly full of smoke and doubts because of so many flaws.
Naimisharani Munivargalal aarambikkappatta yagam pala kuraigalin kaaranathal pugaiyum sandegangalum nirendadaga irundathu.
The first flaw is that there is an acute scarcity of expert brahmanas able to carry out such performances successfully in this age of Kali.
இத்தகைய யாகத்தை வெற்றிகரமாக நிறைவேற்றுவதற்கு தேவையான தகுதியுள்ள பிராமணர்களின் பற்றாக்குறை முதல் குறையாகும்.
Any discrepancy in such sacrifices spoils the whole show and the result is uncertain, like agricultural enterprises.
இத்தகைய யாகத்தில் காணப்படும் எந்த ஒரு குறையும் காலத்தையே கெடுத்துவிடும் என்பதுடன் பலனும் நிச்சயம் அல்ல.
The good result of tilling the paddy field depends on providential rain, and therefore the result is uncertain.
நெல்லை பயிரிடுவதால் கிடைக்கும் நற்பலன் தெய்வாதீனமான மழையை பொறுத்துள்ளது, எனவே பலன் நிச்சயமில்லை.
Similarly, performance of any kind of sacrifice in this age of Kali is also uncertain.
அதை போலவே இக்கலியுகத்தில் நடத்தப்படும் யாகத்திற்கும் பலன் நிச்சயமல்ல.
Unscrupulous, greedy brahmanas of the age of Kali induce the innocent public to such uncertain sacrificial shows without disclosing the scriptural injunction that in the age of Kali there is no fruitful sacrificial performance but the sacrifice of the congregational chanting of the holy name of the Lord.
பேராசை கொண்ட இக்கலியுக பிராமணர்கள் நிச்சயமில்லாத இத்தகைய யாகங்களை செய்யும்படி பாமர மக்களை தூண்டுகின்றனர். இக்கலியுகத்தில் பகவான் நாம சங்கீர்த்தனத்தை தவிர நற்பலன் அளிக்கும் வேறு யாகம் இல்லை என்று வேத கட்டளையை இவர்கள் வெளிப்படுத்துவதில்லை.
Śrīla Gosvāmī was narrating the transcendental activities of the Lord before the congregation of sages, and they were factually perceiving the result of hearing these transcendental activities.
Śrīla Gosvāmī முனிவர்களின் சபையில் பகவானின் உன்னதமான செயல்களை பற்றி விளக்கிக் கொண்டிருந்தார். அவர்களும் உன்னதமான இச்செயல்களை பற்றி கேட்டதன் பலனை உண்மையாகவே உணர்ந்தறிந்தனர்.
One can feel this practically as one can feel the result of eating food.
உணவு உண்பதால் விளையும் பலனை ஒருவரால் உணர முடிவதைப் போலவே இதையும் ஒருவரால் உண்மையாக உணர முடியும்.
Spiritual realization acts in that way.
இப்படித்தான் ஆன்மீக தன்னுணர்வு செயல்படுகிறது.
The sages of Naimesha Aranya were practically sufferers from the smoke of a sacrificial fire and were doubtful about the result, but by hearing from a realized person like Śrīla Gosvāmī, they were fully satisfied.
Naimisharani Munivargal Yagathiyin Pugayal Unmayagave Thunbuttrinar Palanum Sandegathirkku Idamagave Irundathu Aanal Thannunoru Petravarana Śrīla Gosvāmī Pondra Oruvarudayirundhu Kettadhal Avargal Muttrilum Thrupthi Adaindhanar.
In the Brahma Vaivarta Purana, Vishnu tells Shiva that in the age of Kali, men full of anxieties of various kinds can vainly labor in fruitive activity and philosophical speculations, but when they are engaged in devotional service, the result is sure and certain, and there is no loss of energy. Something's left out? Vishnu tells Shiva that in the age of Kali, men full of anxieties of various kinds can...
Just the references.
Brahma Vaivarta Puranathil, Bhagavan Vishnu, Shivabhirmanidam Kurigirar, கலியுகத்தில் பல வகையான கவலைகளால் ஆட்கொள்ளப்பட்டுள்ள மக்கள் பலன் கருதும் செயலிலும் தத்துவ கற்பனையிலும் ஈடுபட்டு சக்தியை வீண் விரயம் செய்வார்கள். ஆனால் அவர்கள் பக்தி தொண்டில் ஈடுபடும் போது சக்தியில் நஷ்டமில்லை என்பதுடன் பலனும் நிச்சயம்.
In other words, nothing performed for spiritual realization or for material benefit can be successful without the devotional service to the Lord.
வேறு விதமாக கூறினால், பகவானின் பக்தி தொண்டு இல்லாமல் ஆன்மீக தன்னுணர்வுக்காகவோ பௌதிக நன்மைக்காகவோ செய்யப்படும் எதுவுமே வெற்றி அளிக்காது.
In the word for word translation comes the compound word, which is Dhuma Dhumra Manam.
வார்த்தைக்கு வார்த்தை இருக்கக்கூடிய மொழிபெயர்ப்புல தூம தூம்ரே ஆத்மானம் அப்படிங்கிற வார்த்தை வருகிறது.
So ஆத்மா can mean body, mind or soul.
ஆத்மா என்பது உடலையும் குறிக்கலாம், மனதையும் குறிக்கலாம், ஆத்மாவையும் குறிக்கலாம்.
So the straightforward or obvious meaning of this is that the bodies of the sages at Naimisharanya who were performing a fire sacrifice had become blackened by smoke.
இதுக்கு இந்த பதத்துக்கு நம்ம நேரடியான வார்த்தை எடுத்தோம் அப்படின்னா, நைமிஷாரண்யத்துல யாகத்தியை மூட்டிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த பிராமணர்களுடைய உடலானது புகையினால கருமையடைந்து விட்டதுன்னு சொல்லலாம்.
But Srila Prabhupada gives the synonym of Dhumra Atmanam as tinged body, which is clearly understandable, tinged body and mind.
இங்க தும்ர ஆத்மனம் அப்படிங்கிற பதத்துக்கு சில பிரபுபாதர் அர்த்தம் கொடுக்கும்போது படிந்த உடலும் மனதும் சொல்றார். உடலும் சொல்லும்போது அது எளிமையா புரிந்து கொள்ளலாம், மனதும் அப்படிங்கறதையும் அவர் சேர்த்து சொல்கிறார்.
That the not only were the bodies of the sages blackened by the smoke, but figuratively they felt as if their minds were also blackened.
நைமிஷாரணத்தில் இருந்த முனிவர்களுடைய உடல் மட்டும் அந்த யாகத்தினால கருமை கருப்பாகல, அவர்களுடைய மனதும் கருப்பா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லப்படுது.
The smoke of a sacrificial fire is purifying.
யாகத்தியிலிருந்து வரக்கூடிய புகையானது நம்மை தூய்மைப்படுத்தக்கூடிய ஒன்று.
It seems as if the sages here are speaking almost blasphemously.
இதை பார்க்கும்போது இங்க இருக்கக்கூடிய இதை பேசக்கூடிய சாதுக்கள் வந்து அவங்க யாகத்தை நிந்திக்கக்கூடியவர் போல தோன்றலாம்.
That they are subtly denigrating the performance of sacrifice.
யாகம் பண்றதினுடைய நன்மைகளை அவங்க சூக்ஷ்மமா புறக்கணிக்கிறார்கள், நிராகரிக்கிறார்கள்.
He's saying, you know, what result did we get from this? Well, we got our bodies black.
இந்த யாகம் பண்ணதனால எங்களுக்கு என்ன பலன் கிடைச்சது? எங்க உடல் தான் கருப்பாயி போச்சு.
And we feel that by doing this sacrifice, our minds have also become black.
அது மட்டும் இல்லாம நாங்க என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, இந்த யாகத்தை பண்றது மூலமா எங்களுடைய மனமும் கூட கருப்பாயிடுச்சு.
So the sacrifice is meant for purification.
யாகம் அப்படிங்கிறது தூய்மைக்கானது.
Of course, fire sacrifices can be performed for various purposes.
இந்த யாகத்தி அப்படிங்கறது வந்து பல்வேறு காரணங்களுக்காகவும் செய்யப்படலாம் என்பது உண்மையே.
We find that in the 10th canto of Bhagavatam it's described, for instance, that a fire sacrifice was performed for the sake of producing a demon who would attack the Yadu dynasty in Dwaraka.
நம்ம 10th காண்டத்துல பார்க்கிறோம், ஒரு யாகமானது செய்யப்படுது, அந்த யாகத்தினுடைய குறிக்கோள் ஒரு அசுரனை உண்டு பண்ணி அந்த அசுரன் துவாரகையில் இருக்கக்கூடிய எது வம்சத்தினரை தாக்குவான், அவர்களை அழிப்பதற்காக ஒரு அசுரன் உண்டு பண்ணப்படுகிறான்.
In the 6th canto also Tvashta, the brahmana performed a fire sacrifice from which was born the demon or supposed to be demon Ritrasura, who was born specifically for the purpose of killing Indra.
நீங்க பாகவதத்தினுடைய 6th காண்டத்தையும் பார்க்கலாம். துவஷ்டா அப்படிங்கிறவர் அவர் ஒரு யாகம் பண்ணி அந்த யாகத்தின் மூலமா ருத்ராசுரன் பிறந்த அவர் பிறந்ததனுடைய குறிக்கோளே வந்து இந்திரனை கொள்வதற்காகவே.
There are many examples. During the Lanka battle, Indrajit left the battlefield for some time to perform sacrifices to increase his demoniac power for fighting with the forces of Lord Rama.
ராமாயணத்தில் நாம் பார்க்கலாம், இந்திரஜித் போர்க்களத்தினுடைய நடுவில் இருந்து விலகி போய் ஒரு யாகம் பண்ணா, எதற்காக அப்படின்னா ராமருடைய படைகளை எதிர்த்து தாக்குவதற்கு, தன்னுடைய அசுர சக்தியை மேலும் பலப்படுத்திக் கொள்வதற்காக.
சோ அண்ட் வெல் ஈவன் மோஸ்ட் ஃபயர் சாக்ரிஃபைசஸ் ஆர் நாட் பெர்ஃபார்ம்ட் ஃபார் தி சேக் ஆஃப் பியூரிஃபிகேஷன், இட் சீம்ஸ் நியூமெரிக்கலி ஸ்பீக்கிங் தட் இஸ் சோ.
நாம அளவு பார்த்தோம்னா பெரும்பாலான யாகங்கள் தூய்மைப்படுத்துவதற்காக செய்யப்படுவது கிடையாது.
In the modern age, still many fire sacrifices are being performed.
இன்றைக்கும் கூட நவீன காலத்து நிறைய யாகங்கள் செய்யப்படுகிறது.
It's a lucrative means of income for those who brahmanas who are expert in performing them.
அந்த யாகங்களை செய்யறதுல நிபுணர்களாக இருக்கக்கூடிய பிராமணர்களுக்கு அது ஒரு வருமானமாக இருக்கின்றது.
They're mostly performed for they're all pretty much all performed for some material gain.
அந்த யாகங்கள் ஏறக்குறைய எல்லாமே சொல்லலாம் பௌதிக நன்மைக்காக தான் செய்யப்படுகிறது.
Maybe at a griha pravesh,
கிரக பிரவேசம் பண்ணும்போது யாகம் பண்ணுவாங்க.
Or when people feel they have too many problems in their life,
இல்ல வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னு செய்யும் போது யாகம் பண்ணுவாங்க.
Whatever what often happens is someone goes to an astrologer who recommends that they have some sacrifices done to appease the various malignant planets who are attacking the person at that particular time.
அடிக்கடி என்ன நடக்கிறது நம்ம பார்க்கணும் அப்படின்னா, யாராவது வந்து ஒரு ஜோசியக்காரர் போய் பார்ப்பாங்க. அந்த ஜோசியக்காரர், உங்களை இப்ப பாதிக்கக்கூடிய கிரகங்கள்லாம் இருக்கு, இந்த கிரகத்தினுடைய தாக்கத்திலிருந்து நீங்க விடுபடணும் அப்படின்னா இந்த யாகங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு சில யாகங்களை சிபாரிசு பண்ணுவாங்க.
But the sages at Naimisharanya, they had a much more noble motive than those just mentioned.
நான் இப்ப சொன்ன இந்த நபர்களை காட்டிலும் நைமிஷாரண்யத்தில் இருக்கக்கூடிய சாதுக்கள் அவங்க யாகம் பண்ணும்போது அவங்களுடைய குறிக்கோள் வந்து ரொம்ப நல்ல குறிக்கோளாக இருந்தது.
By performing a prolonged fire sacrifice, they wished to counteract the inherent problems of Kali Yuga.
நைமிஷாரண்யத்தில் யாகம் பண்றதன் மூலமா கலியுகத்துல கலியுகத்துக்குன்னு இருக்கக்கூடிய தீய குணங்களை எல்லாத்தையும் அவங்க அழிக்கணும், அதை அதை போக்கணும் அப்படிங்கறதுக்காக அவங்க அந்த யாகத்தை பண்ணாங்க. நீண்ட யாகம் அது.
But they had not been performing it very long when they thought that what's the use?
அவங்க நீண்ட காலம் பண்ண வேண்டிய யாகத்தை கொஞ்ச காலம் பண்ணிட்டு அவங்க யோசிச்சாங்க, இதனால என்ன பலன் அப்படின்னு.
That we're getting blackened here.
இங்க நமக்கு வந்து கருப்பாகிறோம்.
But is there actually any benefit for anyone?
இதனால யாருக்காவது ஏதாவது பலன் கிடைக்க போகுதா?
The reasons for their doubting that, some of them have been enumerated in the purport here by Srila Prabhupada.
அவங்க இந்த யாகத்தினுடைய பலனை சந்தேகப்படுறதுக்கான காரணங்கள்ல சில காரணங்கள் இங்க ஸ்ரீல பிரபுபாதரால இந்த பொருளுரையில கொடுக்கப்பட்டிருக்கு.
One main reason is that to have the brahmanas, to find brahmanas who are of the who are capable of performing such sacrifices is extremely rare in Kali Yuga.
ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, அத்தகைய யாகங்களை பண்றதுக்கு தகுதி வாய்ந்த நல்ல நிபுணத்துவம் வாய்ந்த பிராமணர்களை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது மிக மிக அரிதான விஷயம் கலியுகத்துல.
What is that? Kaling Rakshasa Jayate Brahma Yonishu. What is it exactly? Jayate Brahma Yonishu. Exactly, I don't remember. Rakshasim Kalim Ashrit, yeah? Jayate Brahma Yonishu. In Kali Yuga, many demons taking advantage of the situation in Kali Yuga, many Rakshasas, they're born from the wombs of Brahmanas.
Kali Yuga, நிறைய ராட்சசர்கள் கலியுகத்தினுடைய தவறான சூழ்நிலைகளை தங்களுக்கு உபயோகமாக்கி கொண்டு அவங்க பிராமணர்களுடைய வயிற்றிலிருந்து பிறக்கிறார்கள், பிராமண குலத்தை பிறக்கிறாங்க.
That doesn't mean that we should accuse everyone born in a Brahmin family of being a rakshasa.
இதனால நம்ம வந்து பிராமண குடும்பத்தில் பிறந்த எல்லாரையும் நம்ம வந்து ராட்சசர்கள் அப்படின்னு சொல்லி நிந்திக்க கூடாது.
But as Srila Bhaktisiddhanta Saraswati Thakur has pointed out in his treatise, Brahmana and Vaishnava, it's quite doubtful if anyone in the modern age is a true Vedic Brahmana anyway.
Srila Bhaktisiddhanta Saraswati Thakur, Brahmanarum Vaishnavarum அப்படிங்கிற தன்னுடைய உரையில அவருடைய ஒரு சிறிய புத்தகத்துல அவர் விளக்கி இருந்தது போல இந்த காலத்துல இப்ப இருக்கக்கூடிய காலத்துல எப்படி பார்த்தாலும் ஒரு உண்மையான பிராமணரை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது சாத்தியமில்லாத ஒன்று.
We find throughout the Mahabharata, Ramayana, Puranas, throughout the Shruti and the Smriti, that generally someone born of a Brahmin family, a boy born of a Brahmin family, is considered to be a Brahmana.
நம்ம மகாபாரதம், ராமாயணம், புராணங்கள் மற்றும் ஸ்ருதி ஸ்மிருதி எங்கெல்லாம் இடங்களையும் பார்த்தோம் அப்படின்னா, யார் ஒருத்தவங்க வந்து பிராமண குடும்பத்தில் பிறக்கிறாங்களோ அவங்க வந்து பிராமணர்களாக கருதப்படுறதை பார்க்கலாம்.
Or at least eligible to become a Brahmana.
அல்லது குறைந்தபட்சம் பிராமணராகிறதுக்கு தகுதியுடையவர்களாக இருக்கிறதை பார்க்கலாம்.
Because Janmana Jayatei Shudra. By birth, everyone is a Shudra.
ஏனா பிறப்பினால எல்லாருமே சூத்திரர்கள் தான்.
And samskara bhavet dvija. By the upanayanam samskara, one can be called a dvija or a twice born.
உபநாயன சம்ஸ்காரம் பண்றதன் மூலமாக ஒருவர் த்விஜ அல்லது இரு பிறப்பு எய்தவர்கள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க.
So at that stage someone, a boy is considered actually a brahmana.
அந்த சூழ்நிலையில அந்த ஒரு பையனானவன் பிராமணன் என்று அறியப்படுகிறான்.
But according to Shastric understanding, they're still not really a Brahmana. They've just taken their second birth.
ஆனா சாஸ்திரங்களின் படி பார்த்தோம் அப்படின்னா, அப்படி உபநயானம் வாங்கினா கூட அவங்க வந்து பிராமணர்களா அழைக்கப்படுறது இல்ல, அவங்க இரு பிறப்பு எய்தியர்கள் அப்படின்னு
அழைக்கப்படுறாங்க.
அவங்க வேதங்களை படிக்கும் போது விப்ர அல்லது கற்றறிந்த நபர் அப்படின்னு அழைக்கப்படுகிறார்.
And Brahma Janati Iti Brahmana. When they actually know what is Brahma, then they are actually fit to be called a Brahmana.
அவங்க எப்ப பிரம்மனை உண்மையிலே உணர்றாங்களோ அப்ப அவங்க வந்து பிராமணர்கள்னு முறையா அழைக்கப்பட தகுதி வாய்ந்தவர்கள்.
But if we are more generous and say that a Brahmana is one who is born in a Brahmana family, and undergoes the upanayanam samskara, they can be called a brahmana.
நாம இன்னும் பரவலா பார்த்தோம் அப்படின்னா, யார் வந்து பிராமண குடும்பத்துல பிறந்து உபநாயன நிகழ்ச்சிக்கு உபநாயன சடங்குகளை நடத்துறாங்களோ அத்தகைய நபர் வந்து பிராமணர் நம்ம சொல்லலாம்.
But actually to undergo the upanayanam samskara, there should be all other samskaras before that.
உண்மையில நீங்க வந்து உபநாயன சம்ஸ்காரத்துக்கு செய்யணும் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நிறைய இதர சம்ஸ்காரங்கள் செய்ய வேண்டியது அவசியம்.
பிகினிங் வித் கர்ப்பதான சம்ஸ்கார்,
அதனுடைய ஆரம்பம் வந்து கர்ப்பதான சம்ஸ்காரம்.
Quite likely most of the people born nowadays in Brahmana families, they never even heard of the கர்ப்பதான சம்ஸ்கார்.
இன்றைக்கு பிராமண குடும்பத்தில் பிறந்திருக்கக்கூடியவர்கள் பெரும்பாலான நபர்கள் அவங்க கர்ப்பதான சம்ஸ்காரம் அப்படிங்கறத பத்தி கேள்விப்பட்டிருக்க கூட மாட்டார்கள்.
So Bhaktisiddhanta Saraswati, yeah, and Shastra states that if in a Brahmana family there is a child or there is conception without கர்ப்பதான சம்ஸ்கார, then the whole family is reduced to Shudra level.
சாஸ்திரங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, எந்த ஒரு குடும்பத்துல யாராவது ஒரு குழந்தை, அதாவது குழந்தை கருவுற்றது அப்படின்னா, கர்ப்பதான சம்ஸ்காரம் இல்லாமல் கருவுற்றால் அந்த மொத்த குடும்பமே வந்து சூத்ரர்களுடைய நிலைக்கு தாழ்ந்து விடுகிறது.
So Bhaktisiddhanta Saraswati Thakur, pointing this out, says that where are the Brahmanas?
Bhaktisiddhanta Saraswati Thakur இதை சுட்டி காட்டி எங்க இருக்கிறாங்க பிராமணர்கள் கேட்டார்.
If there in all the generations, if there's ever been a discrepancy in the matter of Garbhadhan Samskar, even if they did it but there was some discrepancy in performing it, then according technically they should not be called brahmanas.
எந்த ஒரு தலைமுறையில ஏதாவது ஒரு விதத்துல கர்ப்பதான சம்ஸ்காரம் செய்யும் போது அது ஏதாவது தவறு நிகழ்ந்திருந்தா கூட, கர்ப்பதான சம்ஸ்காரம் செஞ்சிருந்து அது செய்யும் போது தவறு வந்திருந்தா கூட, அந்த வம்சத்துல வரக்கூடியவங்க யாரும் நம்ம வந்து பிராமணர்கள்னு சொல்ல முடியாதவர்கள் ஆயிடுறாங்க.
Nowadays they have the Upanayanam samskar, which is supposed to be performed at the age of 8. They do it when the man gets married at the age of 80 or something like that. More accurately, like 38. They quite often get married, usually after 30.
பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா எட்டு வயசுல பண்ண வேண்டிய உபநயன சடங்க இன்னைக்கு வந்து கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 38 வயசுலயோ இல்ல 30 வயசு மேலதான் அவங்க பெரும்பாலும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அந்த வயசுல அவங்க வந்து உபநயன சடங்க பேருக்கு பண்றாங்க.
But it's not really a sanskar at all. It's just a formal ritual. Sanskar means a process by which one's life becomes changed.
அது வந்து சம்ஸ்கார உண்மையில சம்ஸ்காரமே கிடையாது, அது வெறும் வெத்து சடங்கு தான். சம்ஸ்காரம் அப்படின்னா எப்ப ஒருத்தருடைய வாழ்க்கை மாற்றம் அடையுதோ அதுதான் சம்ஸ்காரம் என்று சொல்லப்படுகிறது.
The boy should, after taking this sanskar, he should study the Veda.
உபநயன சம்ஸ்காரம் பெற்றதன் பிறகு அந்த சிறுவன் வேதங்களை படிக்க வேண்டியது அவசியம்.
So the point is that it is very difficult to find real brahmanas in this age.
கருத்து என்ன அப்படின்னா, இந்த யுகத்துல உண்மையான பிராமணர்களை கண்டுபிடிக்கிறதுங்கிறது மிகவும் கடினமானது.
And unless there are properly qualified brahmanas, then you can't have proper sacrifices.
முறையான தகுதியுடைய பிராமணர்கள் இல்ல அப்படின்னா உங்களால முறையான யாகம் செய்ய முடியாது.
There are so many considerations to properly perform a sacrifice.
ஒரு யாகத்தை முறையா பண்றதுக்கு எத்தனையோ விஷயங்களை நாம பின்பற்ற வேண்டியிருக்கு.
The place has to be pure.
யாகம் செய்யப்படக்கூடிய இடம் தூய்மையாக இருக்க வேண்டும்.
For a major formal sacrifice, the land would have to be ploughed with a gold plough. We find that description in the Ramayana, how the land would be ploughed with a golden plough before undertaking a major sacrifice.
அதுவும் அந்த யாகம் வந்து முக்கியமான யாகமா இருந்தது அப்படின்னா அந்த யாகம் செய்யப்படக்கூடிய இடத்த வந்து தங்க கலப்பையை வச்சு உழுதாக வேண்டும். நம்ம பார்க்கலாம் அந்த ராமாயணத்துல ஒரு முக்கியமான யாகம் செய்யறதுக்கு முன்னாடி நிலத்தை வந்து தங்க கலப்பையை வச்சு
உழுவுறது.
அது தூய்மையான இடத்திலையும் செய்யப்பட வேண்டும்.
That means you can't perform any such sacrifice in Chennai.
அப்படின்னா நீங்க வந்து சென்னையில எந்த ஒரு யாகமும் பண்ணவே முடியாது.
Or any other town or village.
இல்ல எந்த ஒரு கிராமத்திலயும் நகரத்திலயும் கூட நீங்க பண்ண முடியாது.
In any place where there is sinful activity that is unfit for performing a Vedic sacrifice.
எந்த இடத்துல பாவ காரியங்கள் நடக்குதோ அந்த இடத்துல வேத சடங்குகளை செய்யறதுக்கு, வேத யாகங்களை செய்யறதுக்கு தகுதியற்ற இடமாகிவிடும்.
And the modern cities, towns and villages are full of sinful activity.
நவீன காலத்தில் இருக்கக்கூடிய மாநகரங்கள், நகரங்கள், கிராமங்கள் எல்லாமே வந்து முற்றிலும் பாவகாரியங்கள் நிறைந்ததாக இருக்கிறது.
What to speak of poultries and chicken shops and wine shops, even if people sleep past sunrise, that's also sinful.
இருக்கக்கூடிய பாவ காரியங்களுக்கு நீங்க வந்து கோழி பண்ணைகள், மதுக்கடைகள், மாமிச கடைகள் இருக்கிறது மட்டும்தான் பாவம் அப்படிங்கிறது கிடையாது. சூரிய உதயம் ஆனதுக்கு அப்புறம் யாராவது தூங்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா அது கூட பாவமானதுதான்.
So where's the question of being able to perform a sacrifice according to the Vedic injunctions?
இப்படி இருக்கிறப்ப வேத வழிகாட்டுதலின் படி நம்ம எப்படி யாகம் பண்ண முடியும், அதுக்கு சாத்தியக்கூறுகள் தான் என்ன?
Of course, the situation had not declined so much at Naimisharanya when the sages who have spoken this verse were present there.
Naimisharanya plus sadhukal koodi yagam pandrathukaga koodinappa avanga andha sunnilai Naimisharanya thudaiya sunnilai vandu romba mosamaga kedaiyadhu.
But even slight discrepancies in the performance can render a sacrifice null and void.
இருந்தாலும் அந்த பண்ணக்கூடிய சடங்குல ஏதாவது கொஞ்ச நெஞ்சம் தவறு வந்துட்டா கூட அது கூட அந்த யாகத்தை வந்து பிரயோஜனம் இல்லாம சூன்யமாக்கி போயிடும்.
And in Kali Yuga, everything works against such ritualistic Vedic performances.
வேத சடங்குகள் அது எல்லாத்துக்கும் எதிராக தான் மொத்த கலியுகத்தினுடைய அமைப்புமே இருக்கு.
So the sages were feeling, we're on the wrong track here. It seems like we should be doing the right thing, but offering this sacrifice doesn't seem to be really what we should be doing.
இங்க இந்த சாதுக்கள் வந்து உணர்றாங்க, அவங்க நினைக்கிறாங்க நம்ம இந்த நம்ம நல்ல காரியம் தான் செய்யணும்னு தோணுது, நல்ல காரியம் தான் செய்யற மாதிரி தெரியுது, ஆனா நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை செய்யற மாதிரி தெரியல, இதுல என்ன பலன் கிடைக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு உணர்றாங்க.
See, they're saying that the sacrifice, well, we're not so sure whether it's working out properly or not.
அவங்க சொல்றாங்க நாங்க யாகம் பண்றோம், இந்த யாகம் உண்மையில வேலை செய்தா இல்லையான்னு தெரியல, சந்தேகமா இருக்குங்கிறாங்க.
We're performing the sacrifice to get a certain result.
நம்ம யாகம் பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட பலனை அடைவதற்காக யாகம் பண்றோம்.
But the only result that we're sure of is that our bodies are getting black.
நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரே ஒரு பலன், நம்ம உறுதியா சொல்லக்கூடிய பலன் என்னன்னா நம்மளுடைய உடல் வந்து கருப்பாயிருக்கு.
Which doesn't seem like, you know, it's worth going through so much effort just to get your body black.
உங்களுடைய உடம்ப வந்து கருப்பாகிறதுக்காக ஒரே ஒரு குறிக்கோளோட ஒரே ஒரு பலனை அடையறதுக்காக நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்யறதுல எந்த ஒரு அர்த்தமும் இருக்கிற மாதிரி தெரியல.
Maybe the modern brahmanas could take a cue from this and make their bodies black, and then they could pose as SC or ST, and then they could get some government facilities, because brahmanas are discriminated against in the modern age.
இல்ல, நவீன காலத்துல இருக்கக்கூடிய பிராமணர்கள் என்ன இது மாதிரி அவங்களுடைய உடல் கருப்பா போச்சு அப்படின்னா அதை வந்து அவங்க ஒரு உதவி அதை அவங்களுக்கு சாதகமா எடுத்துட்டு அவங்க தங்களை வந்து எஸ்சி எஸ்டின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அரசாங்கத்துல இருந்து ஒரு சில சலுகைகளை பெற்றுக்கொள்ளலாம். ஏன்னா இன்னைக்கு வந்து அரசாங்கத்துல வந்து பிராமணர்களுக்கு எந்த சலுகைகளும் கிடையாது.
Because we have to be careful what we say, because, you know, we could be put in prison for making anything which sounds like a derogatory remark against. Anyway, better. But zip your mouth shut.
ஆனா நம்ம வந்து யார பத்தி சொன்னாலும் இந்த விஷயங்களை பத்தி சொல்லும் போது நம்ம கவனமா இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு வந்து யார பத்தி எந்த ஒரு தவறான விஷயம் சொன்னா கூட அதுக்கு வந்து நம்ம வந்து சிறைச்சாலையில போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதனால நம்ம வாயை மூடிக்கலாம்.
So the Puranas were generally spoken in between the performance of the sacrifice.
புராணங்கள் பொதுவா யாகங்களுக்கு நடுவுல பேசப்பட்டதாகத்தான் இருக்கின்றது.
There would be the performance of the sacrifice, that's called the satra, when they're actually performing it, during the time of performance.
எப்போ யாகத்தை எப்ப பண்றாங்களோ அந்த பண்ணக்கூடிய நேரம் வந்து சத்ரா அப்படின்னு சொல்லப்படுகிறது.
And that would be performed by high class brahmanas.
அது மிக உயர் நிலையில் இருக்கக்கூடிய பிராமணர்களால செய்யப்படும்.
Not even every brahmana can perform it, only the certain class, high class of brahmanas, they can perform it.
எல்லா பிராமணர்களும் கூட அந்த யாகத்தை செய்ய முடியாது, அதுலயே உயர் நிலையில் இருக்கக்கூடிய பிராமணர்கள் தான் அதை செய்ய முடியும்.
That's why we see certain brahmanas have the name, for instance, Vajpayee, which means they could perform that particular kind of, so they're qualified to perform that particular kind of sacrifice.
அதனால நாம பார்க்கலாம் ஒரு சில குறிப்பிட்ட வகையான யாகத்தை பண்றது தகுந்த மாதிரி அவங்களுடைய பெயர்கள் இருக்கலாம். உதாரணத்துக்கு வாஜ்பாய் அப்படின்னா அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட வகையான அந்த யாகத்தை பண்றதுக்கு தகுதியுடைய நபர் அப்படின்னு பொருள்.
Some brahmanas are called, their family name is Yagyik, which means they're qualified to perform sacrifices, where others are called Pujari because they're allowed to do puja, or some is called Purohit because they're allowed to do priestly functions like this.
ஒரு சில பிராமணர்கள் வந்து புரோஹித் அப்படின்னு அழைக்கப்படலாம், அது மூலமா அவங்க வந்து குறிப்பிட்ட யாகங்களை பண்ணக்கூடிய தகுதி வாய்ந்தவர்களா இருக்கலாம். இன்னும் ஒரு சிலர் வந்து பூஜாரி அப்படின்னு அவங்களுடைய பின்னாடி அவங்களுடைய பெயர்கள் இருக்கலாம். அது மாதிரி பல பிராமணர்கள் நிலைகள்ல இருக்கலாம்.
டிஃபரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பிராமணர்ஸ், ஆச்சாரியா, உபாத்யாய, ஆல் திஸ்
பிராமணர்கள்ல இது மாதிரி பல பிரிவுகள் இருக்கலாம். ஆச்சாரிய, உபாத்யாய், எப்படி.
So, to fill up time in between, they didn't play cricket.
அந்த யாகத்துக்கு நடுவுல இருக்கக்கூடிய நேரத்தை வந்து நிரப்புறதுக்கு அவங்க வந்து கிரிக்கெட் விளையாட கிடையாது.
But they listened to the recitation of the Puranas or Mahabharat.
அவங்க வந்து அந்த கால அந்த நேரங்கள்ல வந்து புராணங்கள்ல வந்து கேட்பாங்க, இல்ல மகாபாரதத்தை கேட்பாங்க.
We see that Mahabharat, that was similarly recited during the breaks of the yagya of Maharaj Janamajaya.
மகாபாரதம் கூட நம்ம பார்க்கலாம். மகாபாரதமானது இதே மாதிரி ஜனமேஜய நடத்தின யாகத்தில் நடுவுல கிடைச்ச ஒரு இடைவெளியில தான் பேசப்பட்டது.
And a person who is suitable for reciting the Puranas, they are considered not on such a very high level.
அந்த புராணங்களை சொல்லி தரக்கூடிய புராணங்களை சொல்லக்கூடிய நபர்கள், அதுக்கு தகுதி வாய்ந்த நபர்கள், அவங்க வந்து ரொம்ப உயர் நிலையில இருக்கக்கூடியவங்களா கருதப்படுறது கிடையாது.
The Puranas, they're not considered by Vedic Brahmanas. The Puranas are considered not very high level.
வேத பிராமணர்களால புராணமானது ஒரு உயர்ந்த நிலையில கருதப்படுறது கிடையாது.
Brahmanas themselves, they recite the Shruti, Veda.
பிராமணர்கள் அவங்க வந்து வேதங்களை ஓதுவாங்க.
And the Puranas are recited by the Pauranikas, the persons, they're not in such, they persons who are not allowed to recite the Vedas, they may also recite the Puranas.
ஆனா புராணங்களை சொல்லக்கூடியவங்க வந்து புராணிகர்கள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. யார் வந்து வேதங்களை சொல்றதுக்கு, வேதங்களை ஓதறதுக்கு தகுதி இல்லாதவர்களா இருக்காங்களோ, அனுமதி மறுக்கப்பட்டவர்களோ, அவங்க வந்து புராணங்களை ஓதணும்.
So the Puranas are generally in forms of stories.
புராணங்கள் பொதுவா பார்த்தோம் அப்படின்னா கதைகளினுடைய வடிவத்தில் இருக்கும்.
There are various subjects of the Puranas.
புராணங்கள்ல வந்து பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு.
Vamsha Anucharit is one, the description of the dynasties of great kings and the activities of great persons in those dynasties.
இன்னொன்னு பார்த்தீங்க அப்படின்னா வம்சத்தை பத்தி சொல்லுவாங்க. அந்த வம்சத்துல வந்தவங்க செஞ்ச மிகப்பெரிய செயல்கள், அந்த வம்சத்தினுடைய மன்னர்கள், அதை பத்தி எல்லாம் எடுத்து சொல்லுவாங்க.
And the descriptions of the creation of the universe.
பிரபஞ்சம் எப்படி படைக்கப்பட்டது, இந்த விளக்கங்கள் எல்லாம் கூட அதுல இருக்கும்.
ஸ்ரீமத் பாகவதம் இஸ் டிஸ்கிரைப்ட் அத்ர சாக விசாகஸ்ய ஸ்தானம் போஷணம் ஊதயா மன்வந்தரேஷ அனுகிருதா நிரோதோ முக்திர் ஆஸ்ரய. 10 subjects of Bhagavatam. The primary creation, the secondary creation of the universe.
பாகவதத்துல பத்து விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. முதல்ல வந்து முதல் நிலை படைப்பு, இரண்டாம் நிலை படைப்பு,
the maintenance of the universe,
இந்த பிரபஞ்சத்தினுடைய பாதுகாப்பு பராமரிப்பு,
போஷணம் the nourishment of the universe.
போஷணம் அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தினுடைய பிரபஞ்சத்துக்கான ஊட்டச்சத்து,
the various manus,
பல்வேறு மனுக்கள்,
the description of the various important persons of the universe,
இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள் பற்றிய விவரங்கள்,
the destruction of the universe,
பிரபஞ்சத்தினுடைய அழிவு,
liberation from the material world,
பௌதிக உலகத்திலிருந்து முக்தி,
and the ultimate shelter of everything,
இது எல்லாவற்றுக்கும் இறுதியில் இருக்கக்கூடிய அடைக்கலம்.
So the Puranas, they give various stories, and interjected among the various stories are moral instructions, religious instructions.
புராணங்கள் இது போன்று பல கதைகளை கொடுக்கும். அந்த கதைகளுக்கு நடுவுல பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு நீதி கருத்துக்களும் ஆன்மீக கருத்துக்களும் அங்க சொல்லப்பட்டிருக்கும்.
Which are supposed to help people who are not fit for hearing or reciting the Vedas.
அத்தகைய உபதேசங்களானது யார் வந்து வேதங்களை கேட்கறதுக்கும் வேதங்களை சொல்றதுக்கும் தகுதி இல்லாதவர்களா இருக்காங்களோ அவங்களுக்கு உதவக்கூடியதாக அமையும்.
Help to make them pious.
அவங்களை வந்து புண்ணியவான்களா வைக்கிறதுக்கு
there may be some little spiritual knowledge in there also.
அங்க கூட ஏதோ ஒரு சில ஆன்மீக அறிவும் கொடுக்கப்பட்டிருக்கலாம்.
But generally in the Puranas we won't find the high level, at least the Brahmanas, the Vedic Brahmanas would consider like that. We don't find the high level philosophical or spiritual discussions that we find in the Upanishads.
வேத பிராமணர்கள் என்ன நினைப்பாங்கன்னா நம்ம புராணங்கள்ல உபனிஷத்துகள்ல இருக்கிறது மாதிரி உயர்நிலையில இருக்கக்கூடிய தத்துவ விளக்கங்களோ இல்ல ஆராய்ச்சிகளோ அங்க இல்ல அப்படின்னு.
Of course, not that many Brahmanas are interested in the Upanishads. They're mostly interested in the the Vedas, which are at least superficially Trigunya Vishaya Veda, they're concerned with the material world.
நிறைய பிராமணர்கள் வந்து உபநிஷத்துல கூட ஆர்வமுடையவர்களாக கிடையாது. அவங்க பாத்தீங்கன்னா வேதங்கள்ல அதுலதான் ஆர்வமுடையவர்களா இருக்காங்க. வேதங்கள் வந்து நம்ம மேலோட்டம் பார்த்தோம்னா திரைகுண்ய விஷயா வேதா, இந்த வேதங்கள் முக்குணங்களை பற்றி தான் எடுத்து சொல்லிக் கொண்டுள்ளது.
So these brahmanas, they were listening to the recitation of the Puranas, not in a disparaging or demeaning way, respectfully also.
இந்த பிராமணர்கள் வந்து புராணங்களுடைய விஷயங்களை பற்றி விவாதிக்கிறாங்க அப்படின்னா அது ஏதோ மரியாதை இல்லாம ஏதோ சும்மா விவாதிக்கலாம் அப்படின்னு பண்றது கிடையாது, மரியாதையோட தான் அவங்க விவாதிப்பார்கள்.
We find, if you see other Puranas, you'll find that Suta Goswami is reciting so many of them, not just the Bhagavat Purana.
நீங்க மற்ற புராணங்களை பார்த்தீங்க அப்படின்னா சூத கோஸ்வாமி வந்து வேறு இதர புராணங்களையும் அவர் சொல்றதை நம்ம கேட்கலாம். பாகவத புராணம் மட்டும் இல்லாம
தி புராணஸ் அபார்ட் ஃப்ரம் பீங் entertaining, they're not just like some fiction for entertainment.
புராணங்கள் வந்து நமக்கு பொழுதுபோக்காக இருந்தா கூட அது வந்து ஏதோ பொழுதுபோக்குக்காக இருக்கக்கூடிய கட்டுக்கதைகள் கிடையாது.
But they give so much information about the universe and how to live within it.
இந்த பிரபஞ்சத்தை பற்றிய பல்வேறு தகவல்களையும் இதுக்குள்ளார எப்படி நம்ம வாழ்றது அப்படிங்கறதை பத்தியும் இதுல கொடுக்கப்பட்டிருக்கு.
All kinds of subjects are discussed.
எல்லா விதமான விஷயங்களும் இதுல விவாதிக்கப்பட்டிருக்கு.
For instance, in the Garuda Purana, among the topics discussed are gemology, gems.
Garuda Puranathula paarthinga appadina ethaniyo vishayangal anga kodukapattirundhaalum adhil irukkakoodiya innoru idu vandu karkala pathiya oru ariviyal.
Different gems and their characteristics and their benefits.
பலதரப்பட்ட கற்கள், அதனுடைய குணங்கள், அதனால அந்த கற்கள் அணியதனால வரக்கூடிய பலன்கள், இப்படி பல விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு.
The science of ghosts, although that wouldn't be considered a science according to modern science.
அது மட்டும் இல்லாம பேய்களை பற்றிய விஞ்ஞானமும் அங்க சொல்லப்பட்டிருக்கு. அதை விஞ்ஞானம் சொல்லி இன்னைக்கு இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இருந்தாலும் அந்த விஞ்ஞானம் அங்க கொடுக்கப்பட்டிருக்கு.
Different kind of ghosts, what kind of bad things people have to do to become different kinds of ghosts, and what are their characteristics.
பலதரப்பட்ட பேயெல்லாம் என்னென்ன, எந்தெந்த பேயா ஒருத்தர் ஆகணும்னா எந்த மாதிரியான பாவ காரியங்களை செய்யணும், அதனுடைய குணங்கள் என்னென்னங்கறதெல்லாம் விளக்கப்பட்டிருக்கு.
And in different Puranas, as in the Bhagavat Purana, we'll find descriptions of various tracts of the universe.
பல்வேறு புராணங்கள்ல வந்து பாகவத கூட நாம் பார்க்கலாம், பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய நிலங்களுடைய அமைப்புகளும் கொடுக்கப்பட்டிருப்பதை.
Cosmic history, not just world history, but the great events of the universe, not only in this day of Brahma or even in this lifetime of Brahma.
இந்த பிரபஞ்சத்தினுடைய வரலாற்றை பற்றி சொல்லப்பட்டிருக்கும். இந்த உலகத்தினுடைய வரலாற்று கிடையாது, பிரபஞ்சம் இந்த சுழற்சியினுடைய வரலாறும் கிடையாது. இப்ப படைக்க பிரம்மாவினுடைய நாள் முழுக்க நடந்த வரலாறுல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களும் இதுல கொடுக்கப்பட்டிருக்கும்.
So very interesting, very informative, very educational.
அதனால இது ரொம்ப ஆர்வத்தை தூண்டக்கூடியதாக இருக்கும், நமக்கு அறிவை புகட்டக்கூடியதாக இருக்கும்.
And brahmanas would also hear this. They're not against the puranas.
அதனால பிராமணர்களும் வந்து இதை கேட்பார்கள், அவர்கள் புராணங்களுக்கு எதிரானவர்கள் கிடையாது.
But they just didn't consider it to be on the same high level as that of the shruti.
ஆனா அவங்க வந்து ஸ்ருதியை போன்ற உயர்ந்த நிலையில இருக்கக்கூடியதாக புராணங்களை அவர்கள் கருதவில்லை.
But after hearing so many Puranas about so many things, all kinds of universal knowledge, they are now in between the sittings of the Yajna, they are now hearing about the nectarian glories of Govinda.
எத்தனையோ புராணங்களை இந்த யாகத்துக்கு நடுவுல கேட்டதுக்கு அப்புறம் அவங்க இப்ப உட்கார்ந்து கோவிந்தனை பற்றிய அமிர்தம் போன்ற வார்த்தைகளை விளக்கங்களை கேட்கிறார்கள்.
And they're thinking, this is really superb.
அவங்க நினைக்கிறாங்க இது உண்மையிலேயே ரொம்ப அற்புதமானதா இருக்கு.
The hearing the Puranas is supposed to fill up time between the sacrifices, but we are listening to the nectar of about Govinda, and we're thinking we want to get the sacrifice finished so we can go back to hearing about Govinda.
புராணங்களை கேட்கறது அப்படிங்கறது யாகம் பண்ணும்போது நடுவில் இருக்கக்கூடிய இடைவெளியை நிரப்புறதுக்காக, ஆனா இப்ப கோவிந்தனுடைய இந்த அமிர்தம் போன்ற வார்த்தை அவருடைய விஷயங்களை கேட்டறியும் எங்களுக்கு என்ன தோணுதுன்னா, இந்த யாகத்தை சீக்கிரமா முடிச்சுட்டு நாங்க வந்து தொடர்ந்து கோவிந்தனை பற்றிய அமிர்தமான விஷயங்களை கேட்கலாமே என்று தான் தோன்றுகிறது.
And hearing the glories of Govinda, we realize that this yagya is not that important anyway.
கோவிந்தனுடைய புகழை பத்தி நாங்க கேட்டதுக்கு அப்புறம் இந்த யாகம் எப்படி பார்த்தாலும் இதனால ஒன்னும் பெரிய அளவுல முக்கியத்துவம் வாய்ந்தது இல்லங்கறத நாங்க உணர்றோம்.
Well intentioned but not very likely to give much of a good result.
நல்ல நோக்கத்துக்காக தான் செஞ்சாங்க, ஆனா அது வந்து ஒரு நல்ல பலனை கொடுக்கற போற மாதிரி தெரியலையே.
Whereas hearing about Govinda, well that is guaranteed to give a good result.
ஆனா கோவிந்தனை பற்றி கேட்கிறோம் அப்படின்னா அதுல நிச்சயமா நமக்கு வந்து நல்ல பலன் கிடைக்குங்கிறத நம்ம உறுதியா சொல்லலாமே.
இட்ஸ் ஆல் ஆஸ்பிஷியஸ்.
இது முற்றிலும் மங்களகரமானது.
அண்ட் ஈவன் இஃப் தேர் இஸ் சம் டெக்னிக்கல் டிஸ்கிரெபன்சி இன் தி நரேஷன் ஆஃப் கோவிந்தா, தட் டஸ் நாட் அஃபெக்ட் இட்ஸ் பெனிஃபிஷியல்.
கோவிந்தனை பற்றி அந்த
இட்ஸ் What would you say? It's beneficial effect.
கோவிந்தனை பற்றிய விளக்கங்கள்ல ஏதாவது கொஞ்சம் நிறை குறைகள் இருந்தா கூட அது அந்த கோவிந்தனை பற்றிய விஷயங்களை கேட்கறதுனால வரக்கூடிய பலனை எந்த விதத்திலும் பாதிக்கிறது கிடையாது.
Because discussion of Govinda does not depend upon technicalities.
ஏன்னா கோவிந்தனை பற்றி விவாதிக்கிறதுல நமக்கு வந்து நுட்பங்கள் ஒன்றும் அவசியமானது கிடையாது.
One can even make serious technical mistakes in the discussion of Govinda, but that may not matter.
ஒருத்தர் கோவிந்தனை பற்றி விளக்கும் போது ஒரு மிகப்பெரிய தவறை கூட அவங்க செய்யலாம், அவங்களுடைய தொழில் அந்த அந்த விளக்கத்தில் இருக்கக்கூடிய நுட்பத்தில் பெரிய தவறு கூட செய்யலாம், ஆனா அது ஒரு பொருட்டல்ல.
மூர்க்கோ வததி விஷ்ணாய, பண்டித Vadati Vishnave. Upaya, what is that? Now you see, now I'm the murkha, I can't remember. Upaya tu samam phalam bhavagrahi janadana. So being a murkha, I couldn't remember the verse. I probably couldn't pronounce it properly, and maybe I got something wrong in there. But the explanation of the verse absolves me of any fault in that. If I'm living according to the verse.
இப்ப மாறாத ஒரு ஸ்லோகம் சொன்ன, அந்த ஸ்லோகத்தை என்னால நினைவு பண்ண முடியல. அந்த எப்படியோ தட்டு தருமாறி அந்த ஸ்லோகத்தை நான் நினைவு கொண்டுட்டேன். அந்த ஸ்லோகத்தை நான் நினைவு கொள்ள முடியாதனால நான் மூர்க்கனா இருக்கிறேன். அப்படி அந்த ஸ்லோகத்தை நான் சொன்னதுல கூட ஏதாவது குறைகள் இருக்கலாம். அப்படி இருந்தா கூட அதுல அதனால எந்த பாதிப்பும் கிடையாது. இந்த ஸ்லோகத்தில் இருக்கக்கூடிய கருத்தின்படி நான் வாழ்ந்தேன் அப்படின்னா.
So this verse states that a fool says Vishnaya.
இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு முட்டாள் விஷ்ணாயான்னு சொல்லுவான்.
Just like we have the 12 names of Vishnu, that are the 12 names of the months and the 12 for the tilak markings.
நமக்கு வந்து விஷ்ணுனுடைய பெயர்கள் இருக்கு. நம்ம 12 மாதங்களுக்கும் விஷ்ணுனுடைய பெயர்கள் இருக்கும். அதே மாதிரி நம்ம திலகம் போடும் போது விஷ்ணுனுடைய பெயர்கள் ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம உச்சரித்து போடுவோம்.
So we say Om Keshavaya Namaha, Om Narayanaya Namaha, Om Madhavaya Namaha, Om Govindaya Namaha, Om Vishnaya. Wait a minute, that's wrong. Seems like it should be Vishnaya.
நம்ம வந்து திலகம் போடும்போது ஓம் கேசவாய நமக, ஓம் நாராயண நமக, ஓம் மாதவாய நமக, ஓம் கோவிந்தாய நமக, ஓம் விஷ்ணாய நமக அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா அதுல வந்து ஏதோ தப்பு இருக்கிற மாதிரி தெரியலமே, நம்ம விஷ்ணாயன் தானே வரணும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம்.
So maybe someone will say Vishnaya.
அதனால யாராவது ஒரு சிலர் விஷ்ணாயன்னு சொல்லலாம்.
But one who knows will say Vishnavay.
ஆனா யாருக்கு தெரியுமோ அவங்க வந்து விஷ்ணுவேன்னு சொல்லுவாங்க.
But they both get the same result.
ஆனா அவங்க ரெண்டு பேருமே ஒரே பலனை தான் அடைகிறார்கள்.
Because Janardana, Krishna, he accepts not exactly the technical wording, but he accepts the spirit or the feeling with which it is done or said.
ஏன் ரெண்டு பேரும் ஒரே பலனை அடைவார்கள் அப்படின்னா, அது யாருக்காக செய்யப்படுதோ அந்த ஜனார்தனர் பகவான் அவர் ஒருத்தர் செய்யக்கூடிய செயலில் இருக்கக்கூடிய நுட்பத்தை கவனத்தை எடுத்துக்கொள்ள மாட்டார்கள், எந்த பாவத்தோட அந்த செயல்களை செய்யறாங்க அப்படிங்கறத மட்டும்தான் எடுத்துக்கொள்வார்.
சோ தட்ஸ் தி சேம் ஃபார் ஹரிநாம சங்கீர்த்தன் ஆல்சோ.
அது வந்து ஹரிநாம சங்கீர்த்தனத்துக்கும் பொருத்தமானது.
ஹரிநாம சங்கீர்த்தன் இஸ் தி யாக்ய ஃபார் திஸ் ஏஜ்.
ஹரிநாம சங்கீர்த்தனம்னா இந்த யுகத்திற்கான யஜ்யம்.
No other yagya can be successful.
வேற எந்த ஒரு யாகமும் இங்க வெற்றி அடைய முடியாது.
விஷ்ணு இஸ் சாட்டிஸ்ஃபைட் பை யாக்ய.
விஷ்ணு யாகத்தினால திருப்தி செய்யப்படுகிறார்.
பட் ஒன் ஹூ இஸ் நாட் அ ப்ராப்பர் பர்த், தேர் ஆர் சோ மெனி கண்டிஷன்ஸ் ஃபார் பெர்ஃபார்மிங் யாகம்.
யாகம் செய்யணும் அப்படின்னா அதுக்கு நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கு.
Even the time should be favorable for doing so.
பிறக்கக்கூடிய குடும்பம் மட்டுமில்லாம காலம் கூட சாதகமானதாக இருக்க வேண்டும்.
But the whole of Kali Yuga is contaminated. So what's a suitable time for performing yagya?
யாகம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு மொத்த கலியுகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நேரமே வந்து கலங்கமடைஞ்ச நேரம் தான். அப்ப யாகம் பண்றதுக்கு உகந்த நேரம் எது?
See, we calculate what is an auspicious time for doing this activity or that activity.
நாம வந்து கணக்கு பண்ணுவோம் இந்த செயலை செய்யறதுக்கு அந்த செயலை செய்யறதுக்கு நல்ல நேரம் என்ன அப்படின்னு.
But in Kali Yuga, everything is an auspicious.
ஆனா கலியுகத்தில் எல்லாமே அமங்கலமானதா தான் இருக்கு.
So when you say that it's an auspicious time for some material activity like, you know, oh, I wonder if they calculate for opening slaughterhouses. Generally, you see, they do, right? So, when they open, maybe they calculate the auspicious muhurta, and they bring brahmanas and everything. They do. See, what rascals. They should, these people open the slaughterhouses, they should be put in the slaughterhouse. For opening poultry farms. They should put those people in the poultry farm. Have their throats cut. Better.
எந்த ஒரு செயலை செஞ்சாலும் பௌதிகமான செயல்கள் என்ன மாதிரி செயலை செஞ்சாலும் அதுக்கு வந்து பஞ்சாங்கத்தை பார்த்து அவங்க நல்ல நேரம் குறிச்சு செய்யறாங்க. ஒரு சிலர் பாத்தீங்க அப்படின்னா கசாப்புக்குள்ள நடத்துறது கூட அது மாதிரி குறிக்கிறாங்க. பாக்குறோம் நம்ம ஒரு கோழி பனையை துறங்கிறது கூட அவங்க வந்து நல்ல நேரம் குறிச்சு பஞ்சாங்கத்தை வச்சு பண்ணாங்க. அது மாதிரி பண்றவங்கள நம்ம வந்து அந்த அவங்களையும் அந்த கோழி பனையில வச்சு அவங்களுடைய கழுத்தையும் வெட்ட வச்சு செய்யணும். உண்மையில பண்ண சொல்ல
போனா
எதுவுமே வந்து உண்மையான நல்ல நேரம்னு எதுவும் கிடையாது.
Actually, even in any age, there's nothing auspicious in this material world.
மற்ற யுகத்துல பாத்தீங்கன்னா கூட எப்பவுமே வந்து இந்த ஜட உலகத்துல நல்ல நேரம் அப்படின்னு எதுவுமே கிடையாது.
So one time may be more auspicious than another.
ஒரு குறிப்பிட்ட காலமானது மற்ற காலங்களை காட்டிலும் கொஞ்சம் மங்களகரமானதாக இருக்கலாம்.
In other words, by doing it at this time, the result will be you'll only be kicked in the head 20 times instead of 200 times.
Yeah, அதனால வரக்கூடிய விளைவு என்ன அப்படின்னா இந்த மங்களகரமான நேரத்தில் நீங்க செஞ்சீங்க அப்படின்னா மற்ற நேரத்தில் செஞ்சு 200 தடவை தலையில அடி வாங்கிறது பதில இந்த நேரத்தில் செஞ்சீங்கன்னா ஒரு 20 தடவை அடி வாங்குவீங்க, அவ்வளவுதான் வித்தியாசம்.
So the really auspicious thing at any time, for all times, places and circumstances, is Vishnu Bhakti.
எல்லா நேரங்களிலும் காலங்களிலும் எல்லா சூழ்நிலைகளுக்குமே வந்து மங்களகரமான ஒரு செயல் நம்ம செய்யலாம் அப்படின்னா அது வந்து விஷ்ணு பக்தி மட்டுமே.
Especially in this Kali Yuga by Harinam Sankirtana.
அதுவும் இந்த கலியுகத்தில் குறிப்பா ஹரிநாம சங்கீர்த்தனத்தின் மூலமாக.
In which there is nakalaha. There's no, in reciting the holy name, there's no consideration of the time or any such kind. நாம் நாமகாரி பகுதானிஜ சர்வசக்தி சத்ராபிதானே அமித ஸ்மரணேன கால. There's no consideration of so many particular technicalities or the particular time.
இந்த நாம சங்கீர்த்தனத்தை நம்ம பண்ணும்போது இதுல நம்ம கருத்தில் கொள்ள வேண்டியதுக்கு எந்த ஒரு குறிப்பிட்ட நேரமோ மற்ற சூழ்நிலைகளோ நியமங்களோ எதுவுமே கிடையாது.
கயத்தை ஷுவித்தை ஜுதா தொதா நாம லோய் தேச கால நியம் நஹி சர்வ சித்தி ஹோய். இன் த சாண்டிங் ஆஃப் த ஹோலி நேம்ஸ் ஒன் கேன் பி ஈவன் ஈட்டிங்.
திருநாமத்தை சொல்லும் போது ஒருத்தர் சாப்பிட்டுக்கிட்டு கூட இருக்கலாம்.
யூ கான்ட் ஈட் வால் யூ பெர்ஃபார்மிங் த யாக்யம்.
நீங்க யாகம் பண்ணும்போது நீங்க சாப்பிட முடியாது.
Even the Brahmanas who are very fond of chewing pan, even they don't chew pan while they're doing the yajna. Only as soon as they stop and right up to the last second before they begin, but not while they're doing the yajna.
எந்த பிராமணர்கள் வந்து பான் போடுறதுல பாக்கு புசு போடுறதுல ஆர்வமுடையவர்களா இருக்கிறாங்களோ அந்த பிராமணர்கள் கூட யாகம் பண்ணும்போது பாக்கு போட மாட்டாங்க. அந்த யாகம் முடிஞ்சு ஒரு நொடி ஆகத்துக்குள்ளார போட்டாலும் போடுவாங்களே ஒழிய அந்த யாகம் பண்ணும்போது குறுக்க பாக்கு போட மாட்டாங்க.
But while eating, one is encouraged, you can say in between, Hare Krishna.
ஆனா சாப்பிடும்போது கூட பாத்தீங்கன்னா நடுவுல நீங்க வந்து ஹரே கிருஷ்ணான்னு சொல்லலாம்.
So even while lying down, you can chant the holy names of Krishna.
படுத்திருக்கும் போது கூட நீங்க கிருஷ்ணருடைய திருநாமத்தை சொல்லலாம்.
In any time, place or circumstance.
எந்த சூழ்நிலையிலும் எந்த காலத்திலும் இடத்திலையும் சொல்லலாம்.
There is a story about Chaitanya Mahaprabhu.
Chaitanya Mahaprabhu குறித்து ஒரு கதை இருக்கிறது.
It is Laukik, it's not Pramanic. It means it's a popular story. It's not in any accepted treatise about Chaitanya Mahaprabhu.
இது ஒரு பொதுவா எல்லாரும் ஊர்ல சொல்லக்கூடிய ஒரு கதை. இது சைத்திர மகாபுரு பற்றி அங்கீகரிக்கப்பட்டதை எழுதப்பட்டிருக்கக்கூடிய புத்தகங்கள்ல சொல்லப்படல. இருந்தாலும் இது பொதுவா மக்கள் மத்தியில இருக்கக்கூடிய கதை.
But it's well known and it's been circulating in Gauriya circles for 500 years or so.
இது ரொம்ப பிரபலமான ஒரு கதை. இது கௌடிய கௌடியர்களுடைய வட்டத்தில் பார்த்தோம்னா ஒரு 500 வருடங்களா இந்த கதை சுழன்று கொண்டுதான் இருக்கிறது.
That one young boy, his name was Gopal, he saw Chaitanya Mahaprabhu holding his tongue.
ஒரு சின்ன பையன் கோபால் அப்படின்னு அவன் வந்து சைத்தன்ய மகாபிரபு தன்னுடைய நாக்க பிடிச்சிட்டு இருக்கிறத பார்த்தான்.
So he asked, why are you holding your tongue?
அவன் கேட்டா நீங்க ஏன் உங்க நாக்க பிடிச்சிட்டு இருக்கீங்க?
And Chaitanya Mahaprabhu replied, I guess he had to let hold of his tongue while he replied, although he can speak through his ears or his eyes or whatever, because he is Angani Yasya Sakalendriya Vritti Manti. But anyway, he replied to the boy.
Chaitanya Mahaprabhu அந்த பையனுக்கு பதில் சொன்னார். பதில் சொல்லும்போது அந்த நாக்க பிடிச்சிருந்ததை பிடிய விட்டுட்டு தான் பதில் சொல்லியிருப்பார் நினைக்கிறேன். இருந்தாலும் அவர் வந்து பகவான் அப்படிங்கறனால அவர் நாக்க பிடிச்சிட்டே கூட அவர் காதுல இருந்து பதில் சொல்லியிருக்கேன், கண்ணுல இருந்து பதில் சொல்லியிருக்கேன், எப்படி வேணாலும் பதில் சொல்லியிருக்கலாம், ஏன்னா அவர் வந்து பகவான். இருந்தாலும் அவர் வந்து அந்த பையனுக்கு பதில் சொன்னார்.
That I'm going to pass nature, so I shouldn't, but naturally my tongue always chants the holy names, so to hold my tongue during that time.
Now,
so I don't go on chanting while passing.
நான் வந்து என்னுடைய இயற்கையினுடைய அழைப்பை சந்திக்கிறதுக்கு செல்ல இருக்கேன். அதனால ஆனா என்னுடைய நாக்கு வந்து எப்பவுமே கிருஷ்ணருடைய நாமத்தை சொல்லிட்டே தான் இருக்கும். அந்த நேரத்தில் நான் வந்து கிருஷ்ணருடைய நாமத்தை சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் வந்து என்னுடைய நாக்க குடிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா.
The boy said that you can never be contaminated in any state by your chanting, the whole universe is delivered. So why don't you go chant? You can go on chanting in any circumstance.
ஆனா அந்த பையன் சொன்னா இந்த பகவானோட நாமத்தை சொல்றதுக்கு வந்து எந்த ஒரு தடையும் இல்ல. நீங்க மொத்த பிரபஞ்சமே வந்து நீங்க இந்த நாமத்தை சொல்றதுனால பலன் கிடைக்குது, அதனால நீங்க எல்லா சூழ்நிலையுமே இந்த நாமத்தை தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கலாம்.
So Chaitanya Mahaprabhu was very pleased to hear these transcendental truths being spoken by the young boy Gopal.
இந்த ஒரு தெய்வீகமான உண்மை இந்த சின்ன பையனான கோபாலனால பேசப்பட்டதை கேட்டு சைத்தன்ய மகாப்பிரபு ரொம்ப திருப்தி அடைந்தார்.
And therefore he gave a new name to the boy, Gopal Guru.
அதனால அந்த பையனுக்கு சைத்தன்ய மகாப்பிரபு புதுசா ஒரு பேர் கொடுத்தார், கோபால் குருன்னு.
Who became one of the great devotees in the sampradaya of Chaitanya Mahaprabhu.
அவர் அதன் பிறகு சைத்தன்ய மகாப்பிரபுடைய சம்பிரதாயத்தில் ஒரு மிகப்பெரிய குருவாக வந்தார்.
Disciple of Vakreshwara Pandit and Guru of Dhyana Chandra.
அவர் வக்ரேஸ்வர பண்டிதருடைய சீடராகவும் தியானச்சந்திரனுடைய குருவாகவும் இருந்தார்.
Anyway, the point is that the holy name that Chaitanya Mahaprabhu taught this, any circumstance, the holy name may be chanted.
கருத்து என்ன அப்படின்னா சைத்தன்ய மகாபிரபு நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்கா எல்லா சூழ்நிலையிலுமே திருநாமம் உச்சரிக்கப்படலாம்.
So all aspects of Krishna consciousness, they are not bound by rules and regulations.
கிருஷ்ண பக்தியினுடைய எந்த ஒரு அங்கமே வந்து இந்த மாதிரியான கட்டுப்பாட்டு விதிகளால பந்தப்படுறது கிடையாது.
In the condition state or in the stage of sadhana, we have to follow some rules and regulations.
சாதனான நிலையில இருக்கும்போது நம்ம சில விதிமுறைகளை கடைபிடித்தாக வேண்டும்.
For chanting the holy names, there are some minimal rules.
திருநாமத்தை உச்சரிக்கும் போது சில குறைவான விதிமுறைகள் இருக்கின்றன.
For deity worship, there are many rules.
விக்கிரக வழிபாடுன்னு வரும்போது நிறைய விதிமுறைகள் இருக்கின்றன.
But in pure devotion, there are no rules.
ஆனா தூய பக்தியில எந்த ஒரு விதிமுறைகளும் கிடையாது.
Pure devotion means the only two really important rules are always followed.
தூய பக்தியில பார்க்கும்போது ரெண்டே ரெண்டு விதிமுறைகள் மட்டும்தான், அந்த ரெண்டு தான் மிக முக்கியமான விதிமுறைகள், அது மட்டும்தான் பின்பற்றப்படுகிறது.
ஸ்மர்தவ்ய சததம் விஷ்ணு விஸ்மர்தவ்ய நஜாது சித், to always remember Krishna and never forget Krishna.
கிருஷ்ணரை எப்போதும் நினைவில் வைத்துக் கொள்வதும் கிருஷ்ணரை என்றும் மறவாதிருப்பதுமே இந்த இரண்டு விதிமுறைகள்.
So we find, for instance, this Vamshidas Babaji Maharaj, he didn't have any beads, let alone chant a fixed number of rounds. He didn't even have any beads.
நீங்க பார்க்கலாம், வம்சிதாஸ் பாபாஜி அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில இருக்கக்கூடிய நாமங்களை உச்சரிக்கிறது அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. சரி, நாமத்தை தான் குறிப்பிட்ட எண்ணிக்கையில உச்சரிக்கல அப்படிங்கறது மட்டும்தான், அவர்கிட்ட ஜப்ப மாலையே கிடையாது.
The way he worshipped his deities, if you or I did that, we'd become lepers in hell for millions of births.
அவர் அவருடைய விக்கிரகத்தை எப்படி வழிபட்டார் அப்படிங்கறத நீங்க யோசிச்சு பார்க்கலாம். அவர் விக்கிரகத்தை வழிபட்ட மாதிரி நீங்க விக்கிரகத்தை வழிபட்டீங்கன்னா நீங்க குஷ்டரோகம் பிடிச்சு நரகத்துல லட்சக்கணக்கான வருடங்கள் துன்பப்பட வேண்டியிருக்கும்.
But because he was treating them with pure love, Krishna is very pleased to accept that.
ஆனா அவர் தூய அன்போட அந்த விக்கிரகத்தை நடத்தின காரணத்தினால கிருஷ்ணர் அவர் மேல ரொம்ப திருப்தி அடைந்திருந்தார்.
Krishna bhakti is always auspicious.
Krishna bhakti எப்போதுமே மங்களகரமானதுதான்.
Whereas ritualistic activities, their auspiciousness depends on the, to a large extent, on the technicalities of their performance.
ஆனா சடங்குகள் செய்து வரக்கூடிய பலனானது அந்த சடங்கு எந்த அளவுக்கு முறையா செய்யறாங்க, நுட்பத்தோட செய்யறாங்க அப்படிங்கறத பொறுத்து இருக்கு அதனுடைய மங்களத்தன்மை.
That is an important lesson we take from this book, from this verse.
அதுதான் இங்க இருக்கக்கூடிய இந்த ஸ்லோகத்தில இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான பாடம்.
ஹரே கிருஷ்ண. So any question about this?
ஏதாவது இது குறித்து கேள்விகள் இருந்தால் கேட்கலாம்.
In Kali Yuga we give all what? Importance. We give all importance to the chanting of the holy name. We perform yagyas for initiation ceremonies. This has got to go down in one of the top 20 frequently asked questions.
இவரு கேள்வி கேட்கிறார், கலியுகத்தை நம்மளுடைய முக்கியத்துவமானது நாம திருநாமத்துக்கு தான் கொடுக்கிறோம், அப்படி இருக்கும் பட்சத்துல நம்ம வந்து ஏன் சில நேரங்கள்ல நம்ம கூட யாகம் பண்றோம், உதாரணத்துக்கு தீட்சை நிகழ்ச்சி நடக்கும் போது யாகம் பண்றோம், அதை ஏன் பண்றோம் அப்படின்னு
கேக்குறாங்க.
சொல்ற இது வந்து அடிக்கடி கேட்கப்படக்கூடிய கேள்விகள், ஒரு 20 கேள்விகள் எடுத்தோம்னா அதுல வரக்கூடிய கேள்வியாக இது அமையும்.
Okay, finish the question. Are they required other activities such as yagyas? What else did you say? Anyone like to answer?
யாகம் பண்ற செயல்கள் வந்து தேவையா அப்படின்னு சொல்லி கேக்குற.
Ever thought about that? Why do we perform yagyas at deity installations?
நம்ம ஏன் விக்கிரக
பூஜை initiation ceremonies?
தீட்சை நிகழ்ச்சி எல்லாம் வந்து யாகம் பண்றோம் அப்படின்னு நீங்க யாராவது யோசிச்சிருக்கீங்களா? யாராவது பதில் சொல்ல விரும்புறீங்களா?
Any offers?
யாராவது பதில் சொல்றதுக்கு இருக்கீங்களா?
Shastra recommends Bhagavat Margam Pancharatriki Marg. What's that got to do with the topic under discussion? Preaching and doing deity worship. I see. Okay. All right. So, yeah. We're recommended to follow Bhagavata Marg and Pancharatrik Marg simultaneously.
நம்ம பாகவத மார்க்கத்தையும் பஞ்சராத்திரி மார்க்கத்தையும் ஒரே நேரத்தில் ஒட்டுக்க பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது.
Jiva Goswami recommends that even though the holy name is the ultimate dispensation for this age, still deity worship should also be performed to help devotees to remain pure.
Jiva Goswami சொல்றார், திருநாமம் தான் நம்மளுடைய இந்த யுகத்துல மிக உயர்ந்தது அப்படிங்கிற பட்சத்திலையும் விக்கிரக வழிபாடும் செய்யப்பட வேண்டும், அது ஒருத்தரை தூய்மைப்படுத்துவதற்கு உதவும் அப்படின்னு.
So performance of yagyas can broadly be categorized within deity worship.
யாகங்களை பண்றது அப்படிங்கறது நம்ம கொஞ்சம் பரவலா பார்த்தோம் அப்படின்னா அதை வந்து விக்கிரக பூஜைக்குள்ளார கொண்டு வரலாம்.
Actually there is no need for yagyas for deity installations.
உண்மையில விக்கிரகத்தை பிரதிஷ்ட பண்றதுக்கு யாகம் பண்ணணும்ங்கிற அவசியம் எதுவும் கிடையாது.
You can just do harinam for everything actually.
நீங்க வெறும்னா ஹரிநாமம் கூட பண்ணலாம், எல்லாத்துக்குமே நீங்க ஹரிநாமம் பண்ணீங்கனாலே போதும்.
But generally a yagya is performed also.
இருந்தாலும் பொதுவா யாகமும் செய்யப்படுகிறது.
According to Vaishnava rites, which also prominently include the chanting of the holy names.
வைஷ்ணவ விதிமுறைக்கு உட்பட்டு அது செய்யப்படுகிறது. வைஷ்ணவ விதிமுறைகள் வரும்போது அங்க வந்து திருநாமத்தை கீர்த்தனம் அப்படிங்கிறது முக்கியத்துவம் பெறுகிறது.
One major reason for that is to well in India it's to because people expect that and they think unless there's a yagya then the installation is not properly performed.
அது எதுக்காக பண்றாங்க, அதுவும் குறிப்பா இந்தியால பார்த்தோம் அப்படின்னா நம்ம பண்றதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா மக்கள் அதை வந்து எதிர்பார்ப்பாங்க. விக்கிரகத்தை ஒரு இடத்த பிரதிஷ்டை பண்றாங்க அப்படின்னா யாகம் பண்ணல அப்படின்னா அது பூர்ணம் இல்ல, பூர்ணமா பண்ணல அப்படின்னு அவன் நினைப்பாங்க.
And it's also to create an impression in the minds of people of the importance of this ceremony.
அது மட்டும் இல்லாம அந்த நிகழ்ச்சியினுடைய முக்கியத்துவத்தை மக்கள் மத்தியில ஆழமா பதிய வைக்கிறதுக்காகவும் இந்த சடங்கு.
I mean the importance of the deity installation, the importance of initiation, that's why.
விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்றதுனுடைய முக்கியத்துவம், தீட்சையினுடைய முக்கியத்துவம் இதை எடுத்துரைக்கிறதுக்காகவும் யாகமானது செய்யப்படுகிறது.
The yagyas, even though performed far from perfectly, according to the standards, usually the yagyas that are performed in by ISKCON devotees are performed far from perfectly according to all the technicalities. They're also, we shouldn't think that they're just some sideshow, but they are auspicious also. They're acts of worship of Lord Vishnu.
பொதுவாக செய்யப்பட வேண்டிய யாகங்களுடைய நிலையிலிருந்து பார்க்கும்போது இஸ்கான் பக்தர்களால் செய்யப்படக்கூடிய யாகங்களானது ரொம்ப தாழ்ந்த நிலையில தான் இருக்கும். அது வந்து அவ்வளவு தரமானதாக இல்லை அப்படிங்கறனால அது வந்து வெறும்னா ஒரு பணம் காட்டுறதுக்காக இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. இதுவும் மங்களகரமானதுதான், அந்த யாகங்களும் மங்களகரமானதுதான் பக்தியோடு செய்யப்படும் போது.
Theoretically we could just sit and chant Hare Krishna and do nothing else.
ஏற்றலாம் பார்த்தா அப்படின்னா நம்ம வந்து வெறும்னா ஹரே கிருஷ்ண கீர்த்தனம் பண்ணிட்டு அமர்ந்து இருக்கலாம், வேற எதுவுமே செய்ய வேண்டிய அவசியமே இல்லை.
But we also hear about Krishna.
இருந்தாலும் நம்ம கிருஷ்ணரை பற்றி கேட்கிறோம்.
Construct temples for Krishna.
கிருஷ்ணருக்காக கோயில் கட்டுறோம்.
Preach about Krishna.
கிருஷ்ணரை பற்றி பேசுகிறோம்.
Offer food to Krishna.
கிருஷ்ணருக்கு உணவு நைவேத்தியம் பண்றோம்.
Visit holy places.
புனித ஸ்தலங்களுக்கு விஜயம் செய்யறோம்.
And so on.
அது மாதிரி பல விஷயங்களும் செய்யறோம்.
Theoretically none of these things are needed.
ஒரு விதத்துல பார்த்தோம் அப்படின்னா ஏற்றளவுல இந்த விஷயங்கள் எதுவுமே நமக்கு அவசியம் இல்லாதவை.
Putting tilak on the body also theoretically that may not be necessary. If you're always chanting the holy names then what need is there of doing anything else?
நீங்க ஏற்றளவுல நாம பார்த்தோம்னா திலகம் அணியறது கூட நமக்கு அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம எப்பவுமே கிருஷ்ணருடைய நாமத்தை சொல்லிட்டு இருந்தோம்னா எதுக்கு திலகம் அணியணும்?
These are all standard activities which help to engage our mind and senses in Krishna consciousness.
ஆனா இது எல்லாமே சீரான செயல்கள், நம்ம செய்ய வேண்டிய செயல்கள் அமைது நம்மளுடைய மனதையும் புலன்களையும் கிருஷ்ணருடைய தொண்டில் ஈடுபடுத்துறதுக்காக.
If we do all these things but we don't chant Hare Krishna then we won't become Krishna conscious.
நம்ம இந்த
எல்லா unlikely we'll become Krishna conscious.
நம்ம இந்த எல்லா செயல்களையும் நான் நல்லா செஞ்சுட்டு ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஜபம் செய்யல அப்படின்னா அப்ப நம்ம கிருஷ்ண உணர்வு அடையிறது அப்படிங்கறது எளிதானது அல்ல.
ஹரே கிருஷ்ணா
முடிச்சுக்கலாம். எல்லா பகவான் சொல்லி பிரபாகர்.